அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக ஒவ்வொரு முஸ்லீமும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தூதராக, வழிகாட்டியாக, வாழ்க்கையின் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அறிந்திருப்பது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் முக்கியமான ஒரு கடமையாகவும் இருக்கின்றது. அப்பொழுதுதான் அந்த நபி மீது நேசம், அந்த நபியை பற்றிய அன்பு, அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த விருப்பம் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே வரும். அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக ஏராளமான நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அவற்றில் பொறுக்கி எடுக்கப்பட்ட சில நூல்களில் இருந்து ரசூலுல்லாவுடைய வரலாற்றிலே சரியானது, சரிக்கு அப்பாற்பட்டது என்று பல விஷயங்களும் கலந்திருக்கக்கூடிய நூல்களும் இருக்கின்றன. ஆயினும் என்னுடைய இந்த தொடர் வகுப்பிலே ரசூலுல்லாவுடைய அஸ்ஸீரத்து நபவியா அஸ்ஸஹீஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய சரியான வடித்தெடுக்கப்பட்ட இந்த நூல், இந்த நூலை அக்ரம் லியா அல் உமரி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மிக அழகான முறையிலே அந்த ஒவ்வொரு வரலாற்றுடைய குறிப்புகளும் வடிக்கப்பட்டு இது சரியானதுதான் என்று குறிக்கப்பட்டு அந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நூலிலே அதாவது நபித்துவத்துக்கு முந்திய காலத்தை சுருக்கமாக உங்களுடைய பார்வைக்கு இன்றைய வகுப்பிலே கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த ஆரம்பமாக அல் ஹயாத்து தீனியா ஃபி மக்கா, மக்காவிலே மார்க்கம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, நபித்துவத்துக்கு முன்னால் ஜாஹிலியா காலத்தில் மக்கா எப்படி இருந்தது என்பது பற்றிய குறிப்புகளை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். மக்காவை பொறுத்த வரைக்கும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவருமாக முதலில் வந்து அந்த திறந்த பாலை வழியிலே மனித சஞ்சாரமோ மரம் செடிகளிகளோ அற்ற ஒரு இடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு ஜுர்ஹம் கோத்திரத்தினர் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் அந்த ஜம்சம் நீருக்கு அருகிலே வந்து குடியமர்கிறார்கள். அதன் பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டுகிறார்கள். அது மனித சமூகம் அனைவருக்குமான பள்ளிவாசல்களில் முதன்மையான பள்ளிவாசல் காபாவாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையில் இருந்தவர்கள். ஜுர்ஹம் கோத்திரத்தை பொறுத்தவரைக்கும் அந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அதே கொள்கையில், காபா என்ன நோக்கத்திற்காக கட்டப்பட்டதோ அந்த கொள்கையில் தான் இருக்கிறார்கள். காலப்போக்கிலே அந்த நம்பிக்கையிலே கோளாறுகளும் திரிவுபடுத்தல்களும் நம்பிக்கை சாரா அதாவது மோசமான கொள்கைகளும் கலக்க ஆரம்பிக்கின்றன. சிலை வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இறை நம்பிக்கையில் ஏகத்துவ கொள்கையில் ஊடுருவ ஆரம்பிக்கின்றது. இது பற்றி குறிப்பிடும் பொழுது, அதாவது அம்ரு இப்னு லுஹை அல் ஹுசாயி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், ஜாஹிலியா காலத்திலே இருந்த ஒரு மனிதன், ஷாம் சிரியா நகரத்திலிருந்து, சிரியா பகுதியிலிருந்து மக்காவை நோக்கி சில சிலைகளை கொண்டு வருகிறான். அந்த சிலைகளை அதை பற்றிய நற்செய்திகளை சொல்லி மக்களை அதன் பக்கம் ஆர்வமூட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஏகத்துவ கொள்கை கொண்டு வந்திருந்தார்களோ அது பற்றிய விபரமான தெளிவான விளக்கமின்மை காரணமாக மோசமான ஜாஹிலிய குணங்கள் கலந்த நம்பிக்கை, ஒரு மிக்ஸ், ஒரு கலப்பான நம்பிக்கையில் இருந்த மக்கள் இந்த சிலை வணக்கத்தை கண்டிக்காமல் அதன் பக்கம் சாய்ந்து விடுகிறார்கள். அவைகள் நல்லது போன்று அவர்களுக்கு காட்சி அளிக்கின்றன. அந்த கொள்கையில் அவர்கள் தம்முடைய நம்பிக்கைகளை திசை மாற்றுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் ஒரு நாள் கனவிலே பார்க்கிறேன், அம்ரு இப்னு லுஹை அல் ஹுசாயி என்று சொல்லக்கூடிய இந்த மனிதன் தன்னுடைய குடல்களையெல்லாம் இழுத்தவனாக நரகத்திலே வலம் வருவதை நான் பார்த்தேன். நரகத்திலே தன்னுடைய குடல்களையெல்லாம் இழுத்துக் கொண்டு தட்டழிந்து சீரழிந்து திரிவதை நான் கனவிலே கண்டேன். காரணம், இவன்தான் முதல் முதலில் அதாவது நேர்ந்து விடுகிற மிருகங்களை கடவுள் பெயரால் நேர்ந்து விட்டவன். கோயில் மாடு என்று சொல்லுகிறோம், கோயிலுக்காக தெய்வங்களுக்காக நேர்ந்து விடப்படும். அப்படியான ஒட்டகங்களை எல்லாம் தெய்வங்களின் பெயரால் நேர்ந்து விடுகின்ற ஒரு பணியை முதல் முதலில் ஆரம்பித்தவன் இவன்தான் என்று சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனுக்கு ஏற்பட்ட கதியை பற்றியும் தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். இப்படியாக இந்த சிலை வணக்கம் அவர்களுடைய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த தூய்மையான அந்த கொள்கையிலே கலக்க ஆரம்பிக்கின்றது. இதன் பிறகு திருமறை குர்ஆன் இந்த ஜாஹிலிய மக்களுடைய நம்பிக்கைகளில் சிலவற்றை ஆங்காங்கு படம் பிடித்து காட்டுகின்றது. உதாரணமாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, அதாவது குறைஷி காவிர்கள் ஜாஹிலிய காலத்து மக்கள் தெய்வங்களை சிலைகளை எல்லாம் வணங்குகிறார்கள். இந்த சிலைகளை வணங்குவதனுடைய நோக்கம் நம்மை அல்லாவிடம் மிக வேகமாக இன்னும் நெருக்கமாக இவைகள் இட்டு செல்லும், நமக்காக இவைகள் பரிந்துரைக்கும் என்ற சில காரணங்கள் தப்பான எண்ணங்களோடு அந்த இப்ராஹிம் நபி கொண்டு வந்த இறை சிந்தனை இருக்கிற அதே நேரத்திலே, அல்லாவை பற்றிய அந்த நம்பிக்கை இருக்கிற அதே நேரத்திலே, அம்ரு பின் லுஹை அல் ஹுஸாயி கொண்டு வந்த இந்த ஷிர்கியத்தான சிலை வணக்கங்கள் பற்றிய நம்பிக்கை இரண்டும் கலந்து ஒரு மிக்ஸான கொள்கையில் வாழ்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, வயஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும் வயகூலூன ஹாஉலாஇ ஷஃபஆஉனா இன்தல்லாஹ், அல்லாஹ் அல்லாத அவர்களுக்கு எந்த ஒரு கேடும் விளைவிக்காத எந்த ஒரு பயனும் அளிக்காத பொருட்களை அப்படியான விஷயங்களை அவர்கள் வணங்குகிறார்கள். மேலும் அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், இவைகள் அல்லாவிடத்திலே நமக்காக பரிந்துரைக்கக்கூடியவர்கள் என்ற அந்த நம்பிக்கையும் சேர்த்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லிக் காட்டுகிறான். எனவே அல்லாவிடத்திலே அவர்களுக்காக மன்றாடும் என்று சொன்னால் அல்லாஹை பற்றி அறிவு அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அதே நேரத்திலே தெய்வங்கள் நமக்காக இறைவனிடத்திலே மன்றாடும் என்ற நம்பிக்கையும் கலந்திருக்கிறது. இப்படி திருமறை குர்ஆன் அவர்களை பற்றி சொல்லிக் காட்டுகிறது. சிலை வணக்கங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த சிலைகளில் நல்லடியார்களுடைய ரூஹுகள், நல்லடியார்களுடைய உயிர்கள் அதிலே சங்கமிக்கும் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். காபத்துல்லாவிலே உங்களுக்கு தெரியும், காபத்துல்லாவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிலைகளையும் சேர்த்து அங்கே அவர்கள் நட்டி வைத்திருந்தார்கள். இந்த நம்பிக்கை காலப்போக்கிலே படிப்படியாக அவர்களுடைய நடவடிக்கைகள், வணக்க வழிபாடுகள், பண்பாடுகள் எல்லா விஷயங்களிலும் கலந்து கலந்து பரம்பரை பரம்பரையாக வந்த பிறகு பின்னால் வந்த பரம்பரையினர் அந்த மூதாதையர்கள் சொன்ன கொள்கையிலே கொஞ்சம் கூடுதலாக கால்பதித்து வருகிறார்கள். மார்க்கத்தில் எது சரியானது பிழையானது என்பதை தாண்டி நம்முடைய மூதாதையர்கள் இன்ன வஜதுனா ஆபா அனா அலா உம்மத்தின் வ இன்ன அலா ஆசாரிஹிம் முக்ததூன், நாம் எங்களுடைய மூதாதையர்களை ஒரு கொள்கையில் கண்டோம், அதன் அந்த வழியில் நாங்கள் பின்பற்றி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி மூதாதையர்கள் பற்றிய தக்லீத் மூட நம்பிக்கை, கண்மூடித்தனமான நம்பிக்கை அவர்களிடத்திலே வேரூன்ற ஆரம்பிக்கின்றது. இந்த தவறான நம்பிக்கை இன்னும் வளர்ந்து வளர்ந்து அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த காபத்துல்லாவிலே அவர்கள் நிர்மாணித்த அந்த புனிதமான ஹஜ்ஜில் கூட இந்த மூட நம்பிக்கைகள் கலக்க ஆரம்பிக்கின்றன. காபத்துல்லாவிலே சிலைகள் வைக்கப்படுகின்றன, அந்த சிலைகளை சுற்றி அவர்கள் தவாஃப் வருகிறார்கள். சஃபா மர்வாவிலே சிலைகள் வைத்திருந்தார்கள், காபத்துல்லாவுக்குள்ளே சிலை வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு இந்த மூட நம்பிக்கை வளர்ந்து விட்டது என்றால் அரஃபாவிலே ஹாஜிகள் தங்குவார்கள், ஆனால் ஜாஹிலிய காலத்து மக்கள் இப்ராஹிம் நபி காட்டிக் கொடுத்த இந்த ஹஜ் முறைக்கு மாற்றமாக முஸ்தலிபாவிலே தங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படியான பல நம்பிக்கைகள் அவர்களிடத்திலே கலந்தது. காபத்துல்லாவிலே நிர்வாணமாக பாவம் செய்த ஆடைகளோடு நாங்கள் காபாவை வலம் வர முடியாது, அல்லாஹ்வுடைய இல்லம் புனிதமானது, எனவே நாங்கள் நிர்வாணமாக வலம் வருவோம் என்று காபத்துல்லாவை நிர்வாணமாக வலம் வந்தார்கள். இப்படி அல்லாஹ் கடமையாக்காத அல்லாஹ் கற்றுத்தராத விஷயங்களை எல்லாம் மார்க்கமாக நினைத்து இப்ராஹிம் நபி இந்த கொள்கையில் தான் இருந்தார். ஏனென்றால் நம்முடைய மூதாதையர்கள் இதைத்தான் செய்தார்கள், அவர் மூதாதையர்கள் இதைத்தான் செய்தார்கள் என்று அந்த தொடர்ச்சியில் இப்ராஹிம் நபியும் நாங்கள் செய்கின்றவற்றைத்தான் செய்தார்கள் என்று தவறான ஒரு கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மக்கத்து காபிர்கள்.